அடிப்படை வேதாகம சத்தியங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சகோதரர் சகரியா புன்னன் அவர்கள் வழங்கும் 16வது வேதபாடம். சாத்தான் ஏன் அழிக்கப்படவில்லை?
In our last study we were looking at
நம்முடைய கடந்த வேத பாடத்திலே
how Satan became
நாம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், சாத்தான் எப்படி சாத்தானாய் மாறினான்,
and how he was cast down from God's presence,
எப்படி அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து தன்னுடைய முரட்டாட்டத்தினாலையும் பெருமையினாலையும் மன நிறைவற்ற நிலைமையினாலையும் அவன் தள்ளப்பட்டான் என்பதை பார்த்தோம். அது நடந்த பொழுதுதான் இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறியது. ஆதிகம் 1:2 நாம் வாசிக்கிறது போல, 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த பூமியை பூர்ணமாய்த்தான் தேவன் உண்டாக்கினார். தேவன் எதையுமே பூர்ணமாய் உண்டாக்குவார். ஆதியம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். 2வது வசனத்திலே இருதயமானது ஒழுங்கற்றதாக இருக்கிறது, அது வெறுமையா இருக்கிறது, இருளா இருந்தது என்று வாசிக்கிறோம். தேவன் எதையுமே ஒழுங்கற்ற நிலைமையிலே வெறுமையாக இருளாக உண்டாக்குவதில்லை. ஆகவே இங்கே மிகவும் தெளிவா இருக்கிறது என்னவென்று சொன்னால், அது
போல
அது ஏன் அப்படி மாறியது என்றால், சாத்தானுடைய வீழ்ச்சியினாலே. ஆதாம் விழுந்த பொழுது அதனுடைய எத்தனையோ விளைவுகள், இந்த பூர்ணமான பூமியிலே விளைவுகள் இருந்தது. அந்த மிருகங்கள், அது முரட்டை குண மிருகங்களாக மாறியது. இதுதான் நடந்தது. சாத்தான் வீழ்ச்சி அடைந்த பொழுதும் இதுபோல்தான்
நடந்தது.
ஆகவே வானமும் பூமியும்
ஒருவேளை
மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அது உண்டாகி இருக்கலாம். ஆதாமுக்கு முன்பாக நமக்கு தெரியாது. ஆதாம் ஒருவேளை 6000 ஆண்டுகள் முன்பாக சிருஷ்டிக்கப்பட்டார் ஆதாம். ஆனால் வானமும் பூமியும் அதற்கு முன்பாக எவ்வளவோ ஆண்டுகள் முன்பாக உண்டாக்கப்பட்டது, அது எவ்வளவு ஆண்டுகள் என்று நமக்கு தெரியாது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் எவ்வளவோ இடைவெளி இருக்கிறது. ஆனால் சாத்தான் விழுந்த பொழுது இந்த பூமியானது இப்படி மாறிவிட்டது. நாம் ஒரு கேள்வியை நம்மை பார்த்து கேட்கலாம், ஏன் தேவன் சாத்தானை அழிக்கவில்லை? அந்த நேரத்திலே அழித்திருந்திருக்கலாமே. அப்படியானால் அவன் இல்லாமல் போயிருந்திருப்பான். நமக்கு தெரிந்த வரை சாத்தான் கீழே விழுந்த பொழுது, அவன் கீழே தள்ளப்பட்ட பொழுது, அவனோடு கூட எத்தனையோ தூதர்களும் அவனோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். அந்த கிளர்ச்சியிலே, முரட்டாட்டத்திலே, தேவனுக்கு விரோதமாய் உள்ள கிளர்ச்சியிலே, அதை கொடுத்ததான விவரங்கள் நமக்கு தெரியாது. ஆனாலும் நாம் கொஞ்சம் ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. நாம் அதை குறித்து பிடிவாதமாக இருக்க முடியாது. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் அதிலே நாம் என்ன வாசிக்கிறோம் சொன்னால், அந்த பெரிய வலு சர்ப்பமானது, அது சாத்தானை குறிக்கிறதா இருக்கிறது. அது தன்னுடைய வாளிலே 1/3 நட்சத்திரம் இழுத்துக் கொண்டது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். யோபின் புத்தகத்திலே தூதர்கள் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே ஒரு அடையாள பாஷையில் நாம் சொல்ல போனால், இந்த வலு சர்ப்பமானது அந்த 1/3 நட்சத்திரங்களை வாளினாலே பரலோகத்திலிருந்து இழுத்து கீழே கொண்டு வந்தது என்று வாசிக்கிறோம். அது ஒருவேளை நல்ல தூதர்களையும் குறிக்கிறது. நல்ல தூதர்கள் சாத்தானுடைய கிளர்ச்சியிலே அவனோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு அவர்கள் பேய்களாக, அவைகள் பேய்களாக இருக்கிறார்கள். இந்த பூமியை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சில சமயத்திலே மனிதர்களை அந்த பேய்கள் பிடிக்கிறது. நாம் இதை அறிந்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது. அதாவது பிசாசு நரகத்துக்கு தள்ளப்படவில்லை. அவன் வானத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 3 வானங்கள் இருக்கிறது. பவுல் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று அவர் சொல்கிறார். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், வானம் தேவனுடைய கிரியா இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அது நாம் காணக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை அது குறிக்கிறது. அதுதான் 3வது வானம். தேவனுடைய சிங்காசனமானது 3வது வானத்தில் இருக்கிறது. இந்த 3வது வானத்திற்கும் இந்த பிரபஞ்சத்தின் 3வது வானம் தேவனுடைய வாசம் என்கிற 3வது வானத்துக்கும் இடையில ஒரு இருக்கிறது. அங்கேதான் அவன் தள்ளப்பட்டான். ஏனென்றால் யோபிலே வாசிக்கிறோம், அங்கிருந்து அவன் தேவனத்தில் பேச முடிஞ்சது. அவனால் 3வது வானத்துக்கு போக முடியவில்லை. ஆனால் 2வது வானத்திலிருந்து தேவனத்தில் பேசினான். அவன் எபேசியர்லே 6வது அதிகாரத்திலே அவனுக்கு இன்னொரு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது.
Principalities and powers in the heavenly places.
அதிகாரங்கள் வானத்திலே, வான மண்டலங்களில் உள்ள துறைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்தகார லோகாதிபதி என்று நாம் வாசிக்கிறோம். ஆகாயத்து பிரபு என்று வாசிக்கிறோம். அவன் வான மண்டலங்களிலே இருந்து கொண்டிருக்கிறான். வெளிப்படையாக 3வது வானம் அல்ல, 2வது வானத்திலே தான் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அங்கே நமக்கும் அவனுக்கும் ஒரு ஆவிக்குரிய மோதல் அங்கே இருக்கிறது. நாம் தேவனோடு கூட நாம் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவன் இரண்டாம் வானத்தில் தடை செய்கிறான், குறிப்பாக நாம் ஜெபிக்கும் பொழுது. ஆகவே இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இரண்டாம் வானத்திலிருந்து சாத்தான் கீழே தள்ளப்பட்டான். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு காலகட்டத்திலே அவன் இரண்டாம் வானத்திலிருந்து பூமியிலே தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12 கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22 பூமியிலிருந்து அவன் பாதாள குழிக்கு தள்ளப்படுவான். பின்னர் பாதாள குழியிலிருந்து அக்கனியும் கந்தம் இருக்கக்கூடிய எரியக்கூடிய கடலில் தள்ளப்படுவான். இது வெளிப்படுத்தின விசேஷம் 20 வாசிக்கிறோம். இதுதான் அவனுடைய பூலோக ஒரு சாத்தானுடைய அடையாளமாக இருக்கிறது. அவன் எங்கே இருக்க போறான் என்பதை அறிகிறோம். ஆகவே இப்பொழுது சாத்தான் நரகத்திலே இல்லை, ஒரு காலம் நரகத்திலே இல்லை. அவன் மூன்றாம் வானத்திலிருந்து இரண்டாம் வானத்துக்கு தள்ளப்பட்டான். அங்கிருந்து பூமியிலே அவன் தள்ளப்படுவான். பூமியிலிருந்து பாதாள குழிக்கு தள்ளப்படுவான். பாதாள குழிந்து எடுக்கப்பட்டு அக்கனி நரகத்திலே தள்ளப்படுவான், அக்கனி கடலிலே தள்ளப்படுவான், அங்கிருந்து நரகத்திலே தள்ளப்படுவான். ஆகவே இது சாத்தானுடைய ஒரு குறுகிய ஒரு சரித்திரமா இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய கேள்வி, ஏன் தேவன் சாத்தானை பேய்களையும் அழிக்கவில்லை? ஏனென்றால் அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் கிளர்ச்சி செய்தார்களே. நாம் இதை முற்றிலுமாய் விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன் தேவன் பல காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது. நாம் போதுமான அளவு தாழ்மையா இருக்க வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய வரம்புக்குட்பட்ட அறிவு, நம்முடைய வரம்புக்குட்பட்டதான மனது பல 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 கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முடியாமல் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எழக்கூடிய கேள்விகள், ஏன் பிள்ளை சிறு பிள்ளைகளுக்கு எய்ட்ஸ் வியாதி வருகிறது, ஏன் தரித்திரம் இருக்கிறது, ஏன் அநீதி இவ்வளவு இருக்கிறது, ஏன் ஏழை அப்பாவி பெண்கள் உலகம் முழுவதுமாய் அவர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், ஏன் பொல்லாத சர்வாதிகாரிகள் இவ்வளவு நாட்களாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஏன் எவ்வளவோ பொய்யான மதங்கள் மக்களை தவறாய் வழிநடத்துகிறது, ஏன் தேவன் மத தீவிரவாத இயக்கங்கள் வருவதற்கு அவர்கள் பெயர்களையும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பிரித்து விட்டு வாழ்க்கையை பரிதாபமாக்குகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று இப்படி 101 கேள்விகள் இருக்கிறது, அல்லது ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் நமக்கு முழு பதில் தெரியாது. அதனுடைய காரணம் என்னவென்றால், நம்முடைய மனது அது ஒரு வரம்புக்குட்பட்ட திறன் கொண்டதாக இருக்கிறது. தேவனுடைய ஞானமானது ஒரு கடலை போல, சமுத்திரத்தை போல இருக்கிறது. ஒரு சமுத்திரத்தின் தண்ணீரை ஒரு கோப்பையிலே ஒரு கிண்ணத்திலே நாம் ஊற்ற முடியாது. அந்த கிண்ணத்திலே ஓ கடல் சமுத்திரத்தினுடைய தண்ணீர் கொஞ்சம் அதில் இருக்கலாம். ஆகவே நம்முடைய மனதும் அதே போலதான், தேவனுடைய ஞானத்தின் கொஞ்சத்தை தான் அது அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் இதையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும் என்று அவசியமும், பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து, தேவபக்தியில வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய காரியங்கள், இவைகளை தேவன் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அதனை கடந்து எவ்வளவோ கேள்விகள் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் நமக்கு கடைசி பதில் இதுவரை தெரியாது. ஆகவே இதுவும் அதிலே ஒரு கேள்விதான். இதனுடைய முழு பதிலும் நமக்கு தெரியாது. ஆனால் ஏன் தேவன் பிசாசை அழிக்கவில்லை? ஆனால் ஒரு காரியம் நாம் அறிந்திருக்கிறோம், தேவன் ஒவ்வொரு காரியமும் நடப்பதற்கு ஏன் அனுமதித்திருக்கிறார் சொன்னால், அதிகபட்சமான மக்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்க முடியாக, தம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக அவர் அதை நடத்துகிறார். ஆகவே ஏதோ ஒரு விதத்திலே தேவன் அதை தீர்மானித்திருக்கிறார். இப்பொழுது சாத்தான் முரட்டாட்டம் பண்ணினபடினாலே இந்த முரட்டாட்டம் பண்ணுகிற அந்த நபரையே தேவன் தம்முடைய நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த போகிறார். அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய மகிமை. தேவன் ஒரு சத்ருவையும் ஒரு கிளர்ச்சி செய்கிறவனையும் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தெரிந்து கொள்கிறார். மாறாக அவர் பணிவான ஒரு மகனை தெரிந்து கொள்வதற்கு பார்க்கிலும் இப்படிப்பட்ட கிளர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நபரை தெரிந்து கொள்கிறார். ரோமர்களில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், 9 அதிகாரத்தை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டதன ஒரு வசனம் யாத்ராமத்தின் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு என்ன நிருப்பம், 9:17 வாசிக்கிறோம். அந்த வேத வசனமானது சொல்லுகிறது, பார்வோனை பார்த்து சொல்லுகிறார், இதற்காகவே உன்னை நான் எழுப்பினேன், என்னுடைய வல்லமை உன்னில விளங்க பண்ணும்படியாகவும், என்னுடைய நாமம் உலகம் முழுவதும் அறியப்படுவதற்காக ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். யாராவது இதை வாசித்தால் மோசை தான் எழுப்பியிருக்கிறார் என்று எண்ணுவார்கள். என்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக, உன் மூலமாய் என் வல்லமை விளங்க பண்ணும்படியாக, என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக. ஆனால் 17 நாம் வாசிக்கிறோம், இவைகளெல்லாம் ஆண்டவர் பார்வனை பார்த்து சொன்ன வார்த்தைகள். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 9 16 மேற்கோளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் பார்வனை பார்த்து சொன்னார், நீ பார்வனை எனக்கு விரோதமாய் நீ கிளர்ச்சி செய்தாய், நீ பெருமையுள்ளவனாய் இருக்கிறாய், நீ பிசாசை போல இருக்கிறாய், நான் உன்னையே பயன்படுத்த போகிறேன், எதற்காக என்று சொன்னால் என்னுடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக. நீ பார்வன் எதை செய்தாலும் தேவன் அந்த மேஜையை திருப்பி விட்டார். அவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில அடிமையா இருந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்தார், விடுதலை ஆக்கினார். ஆகவே தேவனுக்கு இதன் மூலமாய் ஒரு மகிமை வருகிறது. அதாவது தம்முடைய சத்ருவே தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றும் பொழுது தேவனுக்கு ஒரு மகிமை வருகிறது. ஆகவே இந்த காரணத்தினால்தான் தேவன் சாத்தான இருக்கும்படியாக அவர் அனுமதித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நாம் அப்போஸ்தலன் பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருக்கு எவ்வளவு வெளிப்பாடுகள் இருந்தது. அவர் மூன்றாம் மாதம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் பேசுகிற காரியங்களை கேட்டார். ஆனால் இவர் பெருமை அடைவதற்கு பெரிய ஒரு அபாயம் இருந்தது. அவருடைய சாதனைகள், அவர் தேவனுக்கு என்ற பெரிய கிரியைகளை செய்திருக்கிறார். இந்த பூமியிலே அவருக்கு இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்றிருக்கிறார். அவரை பெருமையிலிருந்து பாதுகாக்கும்படியாக தேவன் விசாசை அவனுக்கு அவனை துன்பத்துவதற்காக அனுமதித்தார். பவுலுக்கு மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அதை பவுல் சொல்லுகிறார், அது சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்று சொல்லி. பிசாசு அங்கே இல்லை என்று சொன்னால் பவுலுக்கு அந்த மாம்சத்தில் முள்ளை கொடுப்பது யார்? அந்த மாம்சத்தில் உள்ளதான அந்த முள்ளானது நன்மையான ஒரு காரியத்தை சாதித்ததா? ஆம், குறிப்பாக கண்டிப்பாக ஆம். அது சாத்தானுடைய தூதன். அது பவுலை துன்புறுத்துவதற்காக அது அனுமதிக்கப்பட்டது. அது பவுல் தேவனை பற்றிக் கொள்ளும்படியாக பவுலுக்கு உதவி செய்தது. அவர் தாழ்மை உள்ளவராய் தேவனையே சார்ந்து கொண்டவராய் இருந்தார். நாம் 2 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம். நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தேவன் சாத்தானை தம்முடைய ஊழியக்காரனாக பவுலை தாழ்மையை வைப்பதற்கு பயன்படுத்தினார். அது மிகவும் நல்ல ஒரு காரியம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே பவுல் பெருமையடையாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். சாத்தானுடைய தூதனினாலே, சாத்தான் பல விதத்திலே பவுலுடைய மாம்சத்தை துன்புறுத்ததினாலே பவுல் தாழ்மையாக இருந்தார். ஆகவே இங்கே தேவன் பவுலை தாழ்மையாக வைப்பதற்காக தேவன் சாத்தானை பயன்படுத்தினார். யோபுவிலே நாம் வாசிக்கிறோம், அங்கே தேவன் சாத்தானை யோபுவை துன்புறுத்துவதற்காக பயன்படுத்தினார். எப்படி என்று சொன்னால், அவனுடைய எல்லா சொத்துக்களும் அழிந்து விட்டது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சாத்தான் கொன்றுவிட்டான். மனைவியின் மூலமாக நச்சரித்துக் கொண்டே இருக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, அவனுடைய மூன்று பிரசங்கர்கள் அவரை எரிச்சுருட்டி கொண்டே இருந்தார்கள். இவர்களில் தான் சாத்தானுடைய ஏஜெண்டுகள். அவருக்கு வெறும் சொத்து பிள்ளைகள் மட்டும் போகவில்லை, ஆனால் யோபியினுடைய மனைவி யோபுவை எரிச்சிருட்டும்படியாக துன்புறுத்தும்படியாக பயன்படுத்தினான். மூன்று பிரசங்கியார்களை யோபுவை எரிச்சிருட்டும்படியாகவும் குற்றஞ்சாட்டும்படியாகவும் பல காரியங்களை அவரிடத்தில் புகார் சொல்லும்படியாகவும் பிசாசு பயன்படுத்தினான். நாம் வாசிக்கிறோம், பிரசங்கியாரையும் சில சமயத்திலே சாத்தான் பயன்படுத்தி ஜனங்களை குற்றப்படுத்தலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு அக்னியிலே யோபு போட்டது போல இருக்கிறது. ஆனால் யோபு ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாய், தாழ்மையுள்ள ஒரு மனிதனாய் வெளியே வந்தார். அந்த அக்னியிலிருந்து வெளியே வந்தார். ஏனால் பவுலுக்கு என்ன ஆபத்து இருந்தது, அதே அபாயம் யோபுக்கும் இருந்தது. யோபு மிகவும் நேர்மையான நீதியுள்ள ஒரு மனிதனாயிருந்தார். அவர் ஒரு ஐஸ்வர்யவனாயிருந்தார். அவருடைய 10 பிள்ளைகளை மிகவும் நேர்மையா நேர்த்தியாக வளர்த்தி இருந்தார். ஒரு மனிதன் எப்பொழுது சில காரியங்களை சாதிக்கிறான் என்று சொன்னால், அவர் பெருமையாளராய் ஆபத்தில் இருக்கிறார். ஆக யோபு பெருமையுள்ளவராய் இருந்தார். தன்னுடைய நீதியை குறித்து பெருமையுள்ளவராய் இருந்தார். தேவன் யோபு எப்படியாவது பூர்ணமடைய வேண்டும் என்று விரும்பினார். இன்னும் அதிகமாய் பூர்ணமடைய வேண்டும் விரும்பினார். அதனுடைய ஒரு தேவை என்னவென்றால், அவருக்கு அந்த தாழ்மை அவசியமாயிருந்தது. அந்த யோபுவை தாழ்மைக்குள்ளாய் கொண்டுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது, சாத்தானை அவனை துன்பப்படுத்தும்படியாக அனுமதிப்பது. ஆகவேதான் தேவன் சாத்தானை பவுலை துன்பப்படுத்தும்படியாக சாத்தானை பயன்படுத்துவதன் போலவே யோபுக்கும் தேவன் பயன்படுத்தினார். பல விதிகளிலே யோபுவை துன்புறுத்தினான். அதனுடைய முடிவு என்னவென்றால், யோபின் புத்தகத்திலே முடிவிலே பார்க்கிறோம், யோபு இன்னும் நீதிமானாய் பூர்ணவனாய் இருக்கிறான். ஆனால் அதோடு கூட இன்னொரு தன்மையும் யோபு பெற்றுக் கொள்கிறார். அவருடைய குணாதிசயத்திலே அதற்கு முன்பு அவருக்கு அந்த குணாதிசயம் இல்லை, அந்த தன்மை இல்லை. அவர் தன் வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது அது என்னவென்று சொன்னால், அது தாழ்மை. யோபு 40:41 சொல்லுகிறார், நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லுகிறார். யோபு 42 சொல்லுகிறார், நான் மறந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாயை பொத்திக்குள்ளின் கையில் வைத்து நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்கிறார். இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில யார் இந்த காரியத்தை சாதித்தார்? பிசாசுதான் அதை சாதிப்பதற்கு உதவியா இருந்தான். இங்கே தேவன் எப்படி பிசாசை அனுமதித்து தம்முடைய பிள்ளைகளை எரிச்சலூட்டுவதற்கும் துன்புறுத்துவதற்கும் பயன்படுத்துகிறார், அதே போல தம்முடைய ஊழியக்காரர்களை மேன்மையானவர்களாய் தேவன் மாற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிசாசு பயன்படுத்துகிற சோதனைகளையும், தம்முடைய பிள்ளைகளுக்கு சோதனைகளை கொடுத்து அவன் அவர்களை சீர்படுத்துகிறான். இயேசும் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். நாம் சாத்தானால் சோதிக்கப்படுகிறோம். இந்த சோதனைகள் மூலமாக தேவன் நம்மை சோதித்து நம்மை நாம் இதற்கு தகுதியானவர்களா, அவருடைய ஊழியத்துக்கு தகுதியானவர்களா என்பதை அவர் சோதித்து பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே கடைசி நாட்களை வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள் திரளாய் பெருகி இருக்கும் என்று வாசிக்கிறோம். இப்படி தேவன தேவர்களை நிறுத்தலாம், ஆனால் நிறுத்த மாட்டார். ஏன் தேவனை நிறுத்துவதில்லை? ஏன் வஞ்சிக்கிற ஆவிகள் தேவனுடைய சபைக்குள்ளாய் வருவதை ஏன் அவர் நிறுத்துவதில்லை? இந்த உலகத்துக்கு வருவதை ஏன் நிறுத்துவதில்லை? ஏனென்று சொன்னால் இந்த வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள் மூலமாக தேவன் அநேகரை சோதிக்க போகிறார். தம்முடைய சொந்த பிள்ளைகளையும் அவர் சோதிக்க போகிறார். அவர் உண்மையாலுமே எதை தேடுகிறார்கள்? அதோடு கூட ஏதேன் தோட்டத்திலே உள்ளதான இந்த கதையை எண்ணி பாருங்கள். தேவன்
Satan from coming
சாத்தானை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வருவதை விட்டு நிறுத்தியிருக்கலாம், மிகவும் எளிதாக இவர் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவர் அதை நிறுத்தவில்லை. ஏனென்றால் சாத்தான் ஆதாம் ஏவாள் சோதிக்கப்படும்படியாக சாத்தான் உள்ளே வருகிறான். சாத்தான் தான் உள்ளே வந்து ஏவாளை கூப்பிடுகிறான், இந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கும்படியாக அழைக்கிறான். அங்கே சாத்தான் இல்லை என்று சொன்னால் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் அந்த மரத்தை கடந்து போயிருந்திருப்பார்கள். ஆனால் சாத்தான் அங்கே ஒரு சர்ப்பத்தின் மூலமாய் வந்து ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறான். ஏவாளுடைய மனதிலே சில ஆலோசனைகளை போடுகிறான். தேவனுடைய அன்பை சந்தேகிக்க முடியாது செய்கிறான். இதுதான் கடைசியாக ஏவாள் விழும்படியாய் செய்தது. அந்த மரத்தின் கனியை ஏவாள் புசித்தார். ஏன் தேவன் அங்கே சாத்தானை நிறுத்தவில்லை? ஏனென்று சொன்னால் ஆதாமும் ஏவாளும் சோதிக்கப்பட முடியாய் தேவன் விரும்பினார். ஏனென்றால் மனிதன் சோதிக்கப்படாமல் பரிசுத்தவனாய் மாற முடியாது. தெரிவு செய்யாமல் மற்ற எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு தேவனை தெரிவு செய்வதன் மூலமாக தான் நான் பரிசுத்தமாக முடியும். ஆகவே இங்கே நமக்கு உதாரணங்கள் எவ்வளவு இருக்கிறது. நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் நான் போக முடியும். இங்கே நாம் சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். தேவன் சாத்தானை தம்முடைய நோக்கங்கள் நிறைவேற முடியாக பயன்படுத்துகிறார். அவர் மேஜையை சாத்தான் பேராக நேராக திருப்புகிறார். நாம் அதனுடைய மாதிரிகளை வேதாக முழுவதுமாய் நாம் பார்க்கிறோம். உதாரணமாக யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களை மோசமாக நடத்தப்பட்டான். அவர்கள் இந்த யோசேப்பை எகிப்துக்கு விற்றுமுடியாய் அவர்கள் சாத்தானினாலே எந்த சந்தையும் இல்லாமல் அவர்கள் ஏவப்பட்டார்கள். இஸ்மவேல் வியாபாரிகளுக்கு அவரை விட்டு அனுப்பிவிடு, எகிப்துக்கு அனுப்பிவிடு என்று சாத்தான் அவர்களை ஏவினான். இனிமேல் நீ யோசேப்பை பார்க்க கூடாது என்று சொல்லி அந்த சகோதரர்களுக்கு சொன்னான். ஆனால் பிசாசுக்கு எதிர்காலம் தெரியாது. ஆகவே பிசாசுக்கு என்ன செய்கிறது செய்கிறான் என்பது தெரியாது. ஆகவே யோசேப்பை எகிப்துக்கு அவன் அனுப்பிவிட்டான். ஆனால் அது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது என்பதை சாத்தான் அறியாமல் இருந்தான். ஆனால் யோசேப்பு எகிப்திலே பார்வனுக்கு அடுத்து ஆளுகை செய்கிறவராக அதிபதியாக இருக்க முடியாது விரும்பினார். ஆனால் பிசாசை தேவன் பயன்படுத்துகிறார். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்ப முடியாத பயன்படுத்துகிறார். இன்னொரு கதையினுடைய சுவாரஸ்யமான பகுதி என்னவென்று சொன்னால், இப்பொழுது போத்திபார் என்கிற வீட்டிலே வேலை செய்கிறான். போத்திபார் மனைவியினுடைய உள்ளத்திலே ஏவி அங்கே சோதிக்கிறான். அங்கே யோசேப்பு அங்கே இசைந்து கொடுக்க மறுக்கிறான். அந்த சோதனைக்கு அவர் பலியாகவில்லை, அவர் அதை ஜெயிக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஒரு சோதனையை நாம் சந்திக்க அதனை மேற்கொள்ள நாம் பலனாயமாகிறோம். ஒவ்வொரு நாளும் போத்திபாரின் மனைவினாலே யோசேப்பு சோதிக்கப்பட்டார். ஆனால் யோசேப்பு மிக வலிமுள்ள ஒரு நபராய் மாறினார். அங்கே பிசாசு யோசேப்பை தவறாய் குற்றம் சாட்டுகிறான். போத்திபாரின் மனைவி மூலமாக அங்கே தன்னுடைய கணவனிடத்திலே ஒரு பொய்யை போத்திபார் சொல்கிறார். அங்கே யோசேப்பை சிறைச்சாலையிலே வைக்கக்கூடிய விஷயத்திலே பிசாசு வெற்றி பெறுகிறான். ஆனால் அந்த சிறைச்சாலையிலே தான் யோசேப்பு பார்வோனுடைய பானபாத்திரக்காரனையும் சுயம்பாகின் தலைவனையும் சந்திக்கிறான். அதன் மூலமாக பார்வோனை சந்திப்பதற்கு ஒரு தருணம் கிடைக்கிறது. அந்த பானபாத்திரக்காரனை பார்த்திருக்காவிட்டால், ஜெயிலே பார்த்திருக்காவிட்டால் பார்வோனை சந்தித்திருக்க முடியாது. ஆகவே பிசாசு என்ன செய்தான்? தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றினாயிருந்தான். இப்பொழுது அந்த பானபாத்திரங்கள் மூலமாக பார்வோனை சந்தித்து இப்பொழுது பார்வோனுக்கு அடுத்த ஒரு அதிபதியாக யோப்பு மாறுகிறார். ஆகவே பிசாசு என்ன செய்தாலும் அந்த சகோதரர் மூலமாகவோ போத்திபாரின் மனைவி மூலமாகவோ அவன் செய்ததெல்லாம் தேவனுடைய நோக்கங்களை தான் நிறைவேற்றுவதற்கு அந்த காரியங்களை செய்திருக்கிறான். ஆகவே தேவன் சேவை மேசையை சாத்தான் பக்கம் மாற்றிவிட்டார் என்று பார்க்கிறோம். நாம் எஸ்தர் புத்தகத்தில் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே சாத்தான் அங்கே ஆமான் என்ற மனிதனை ஏவி மொர்தெகாய் கொல்ல முடியாய் ஆமானுடைய மனைவியை ஏவுகிறான். பிசாசு யூதர்கள் எல்லாம் கொல்லும்படியாக சதி திட்டம் தீட்டுகிறான். மொர்தெகாய்க்கு விரோதமாய் மாறுகிறான். மொர்தெகாய் அன்றைக்கு இருந்த நல்ல ஒரு அறியப்பட்ட ஒரு யூதர். ஆனால் அங்கேயும் அங்கே ஆமான் ஒரு பெரிய தூக்கு மடையை கட்டுகிறான். அது 70 அடிகளுக்கு மேலாக உயரமானது. எதற்காக? மொர்தெகாயை தூக்கு போடுவதற்காக. ஒரு மனிதனை தூக்கு போடுவதற்கு 70 தூக்கு மரம் தேவையில்லை. 10 உயரமே போதும். ஏன் 70 கட்டுகிறார்? அது 7 மாடி கட்டடத்துக்கு ஒத்த ஒரு உயரமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் முழு தேசமும் இந்த மனிதன் தொங்கிக் கொண்டிருக்கிறதை தூக்கில தொங்குகிறதை பார்க்க வேண்டும் என்று அவனை அவமானப்படுத்தும்படியாக விரும்பினான். ஆனால் இந்த கதையின் முடிவிலே நாம் என்ன பார்க்கிறோம், ஆமானே அந்த தூக்கிலே தொங்க விடப்பட்டான். அது மிகவும் நேர்த்தியான ஒரு உதாரணமாக இருக்கிறது. எப்படி எப்படி தேவன் சாத்தானுக்கு விரோதமாய் தன்னுடைய மேசையை திருப்புகிறார். ஆகவே தேவன் தம்முடைய ஜனங்கள் சாத்தானுடைய எல்லா முயற்சிகளும் அங்கே தோல்வியடைகிறதை விரக்தி அடைகிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் மீண்டுமாய் வேதத்திலே இந்த சம்பவங்களையும் கதைகளையும் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை எப்படி தேவன் சாத்தானை பயன்படுத்தி தம்முடைய நோக்கங்களை தேவன் நிறைவேற்றுகிறார், சாத்தானுக்கு விரோதமாய் மேசையை திருப்புகிறார், சாத்தானுடைய நோக்கங்களை அவர் விரக்தியாக்குகிறார். கல்வாரி சிலுவிலேயும் கூட இயேசு மரித்த பொழுது இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம் சாத்தான் அங்கே முழுமையாக தோற்கடிக்கப்பட்டான் என்று. அந்த சிலுவையிலே பிசாசனுடைய சர்வாயுத வர்க்கமும் உரியப்பட்டது. அவனுக்கு நம்மளே யார் மீதும் சாத்தானுக்கு வல்லமை இல்லை. ஆகவே நாம் இங்கே பார்க்கிறது என்னவென்றால் இப்பொழுது நம்முடைய ஸ்தானமானது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. யோசேப்பினுடைய நிலைமை காட்டிலும் நம்முடைய நிலைமை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. யோபுவை காட்டிலும் மொர்தெகாயை காட்டிலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருந்தார் அந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். முற்றிலும் ஜெயங்களூர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். சாத்தான் கல்வாரி சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான். நாம் கொலோசியர் 2:15 வாசிக்கிறோம், தேவன் அவனுடைய எல்லா வல்லமையும் உறிந்து விட்டார் என்று வாசிக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை உறிந்து விட்டார் என்று வாசிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால் சாத்தான் முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டான் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்த பொழுது. அநேக கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் கிறிஸ்து தங்களுடைய நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார் என்று அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அதே காட்டிலும் அதிகமாக அதே போலதான் உண்மையுள்ள ஒரு சத்தியம் என்னவென்றால் சாத்தானுடைய வல்லமையில உறிந்து விட்டார் சிலுவையில். ஆகவே சாத்தான் இப்பொழுது நம்மோடு கூட போராட முடியாது. ஆகவே தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது நாம் இன்றைக்கு பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். யாக்கோபு 4:7 பிசாசை எதிர்த்து நிலுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்படிப்பட்ட வசனம் பழைய ஏற்பாட்டில் இல்லை. பழைய பாட்டில் எவ்வளவுதான் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருந்தார்களும் அவர்கள் பிசாசை எதிர்க்கவே முடியாது, அவன் ஓடி இருக்க மாட்டான். ஆகவேதான் தேவன் அப்படிப்பட்ட கட்டளையை ஜனங்களுக்கு கொடுக்கவில்லை. புலிஸ்ரலை அவர்கள் எதிர்த்தார்கள், ஆனால் சாத்தானை அவர்கள் எதிர்க்க முடியவில்லை. மோபியரையும் அம்மோனரையும் ஏத்தியரையும் அவர்கள் எதிர்த்தார்கள், ஆனால் சாத்தானை எதிர்த்து அவனை ஓட வைக்க முடியவில்லை பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சாத்தானை சிலுவையில் தோற்கடித்தபடினாலே நாம் பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே எதிர்க்க முடியாய் கட்டளிடப்பட்டிருக்கிறோம். அவன் ஓடிப்போவான். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சி இருக்கிறது. அவர்கள் தான் பிசாசை விட்டு ஓடுவது போல எப்படி அங்கேயும் ஓடி தப்பித்து விட்டதை போல அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது நாம் வேதத்திலே பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அல்ல. புதிய ஏற்பாட்டில் அப்படி பார்க்கக்கூடிய காட்சி அல்ல. புதிய ஏற்பாட்டிலே நாம் என்ன பார்க்கிறோம், பிசாசு தான் நம்மை விட்டு ஓடிப்போகிறான். இந்த காட்சியை தான் நம்முடைய மனதில் எப்பொழுது வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஸ்தானத்தை தான் ஒவ்வொரு மனந்திரும்பின விசுவாசியும் வைத்திருக்கிறார். அது ஜெயத்தினுடைய ஒரு ஸ்தானம், அதிகாரத்துள்ள ஒரு ஸ்தானம். சாத்தான் நாமத்தினாலே நாம் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தால் கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஒவ்வொரு பேயும் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு கட்டளை அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவன் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவைகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டவைகள். கல்வாரி சிலுவையிலே அவைகள் ஒவ்வொன்றும் தோற்கடிக்கப்பட்டது. ஆகவே தான் அப்போஸ்தலர்களோ அல்லது இன்றைக்கு எந்த ஒரு விவசாயியோ ஒரு பேய் பிடித்தவனை பார்த்து இயேசுவின் நாமத்தில் அந்த பேய் விரட்ட முடியும், அந்த பேய் அங்கிருந்து விடு போக முடியாது, விரட்ட முடியும். யாராக இருந்தாலும் அந்த பேய் போக வேண்டும். அது யாரை பிடித்திருக்கிறது அவனை விட்டு ஓட வேண்டும். அது எந்த அளவுக்கு நீங்கள் ஆவிக்கிறீர்கள் என்பதை குறித்து அது கேள்வி அல்ல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தீர்களா என்பதை பற்றியது. 10 லாரிகள் வருகிறது, ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய கையை நீட்டுகிறார், எல்லா லாரிகளும் நிற்கிறது. ஏன், அந்த போலீஸ்காரருக்கு அந்த அதிகாரத்தினுடைய அந்த நாட்டினுடைய அதிகாரம் அவனுக்கு இருக்கிறது. அந்த நாட்டை பிரதிநிதியாக அங்கு நின்று அவர் அதை நிறுத்துகிறார். அந்த நாடு அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதே போல தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சாத்தான் மீது, சாத்தான் மீதும் அவன் எல்லா வல்லமைகள் மீதும் அவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், பயிற்சிக்க வேண்டும். நாம் இனிமேலும் பிசாசை குறித்து பயப்பட தேவையில்லை. அநேக ஆண்டுகளாக பிசாசு எவ்வளவு காரியங்களை கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் முடியாது செய்திருக்கிறான். ஆனால் அவன் ஒரு தோற்கடிக்கப்பட்ட சத்ரு. அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமானாலும் அது உபத்திரவப்படுத்தினாலும் வஞ்சனையானாலும் அது இன்னமாய் தொடர்ந்து தேவனுடைய நோக்கங்களை தான் நிறைவேற்றப் போகிறது. மனிதனை குறித்து தேவன் வைத்திருக்கக்கூடிய நோக்கங்கள் வேதம் சொல்லுகிறது. சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிறான். அவன் பயமுறுத்துகிறான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறான். அநேக சமயத்திலே சாத்தான் தோற்று போறேன் உபத்திரவமானது சபை வளரும் முறையாக அது உதவி செய்கிறது. சபையினுடைய எண்ணிக்கை வளர்கிறது. மனிதர் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறார்கள். அதே சமயத்தில் அவன் சர்ப்பத்தை போல வருகிறான், அவன் வஞ்சிக்க முடியாது வருகிறான். இங்கே அடிக்கடி அவன் வெற்றி பெறுகிறான். ஆனால் அதையும் கூட நாம் ஜெயிக்க முடியும். அது உபத்திரவமோ வஞ்சனையோ, பிசாசனுடைய சக்தியும் அவனுடைய அதிகாரமும் அவனுக்கு எடுபட்டு போயிற்று, முழுமையா எடுபட்டு போயிற்று அந்த சிலுவையிலே. இதை நாம் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும் எப்பொழுதும். ஆனால் கிறிஸ்து கல்வாரி சிலுவை சாத்தானை தோற்கடித்தார். ஆகவே பிசாசுக்கு நம்மீது எந்த அதிகாரமும் இனிமேல் இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.